நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொன்னீரே. பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். அப்பா, எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, நீர் இந்த சபையை நேசிக்கிறீர், சபையின் ஊழியக்காரனை நேசிக்கிறீர், சபையின் மக்களை நீர் நேசிக்கிறீர், சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாய், நாமத்திற்கு மகிமைக்கு ஏதுவாய், ஆண்டவர் உடைய பிள்ளைகளோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசும்படி நாங்கள் கேட்கிறோம். அப்பா, இதைப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா விதமான பிசாசின் கிரியைகளை, பொல்லாத ஆவியின் சேனைகளை, துரைத்தனங்களை, அதிகாரங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இதில் வரக்கூடிய துதி, கணம், மகிமை எல்லாவற்றும் ஒக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே என்னை கொண்டு வந்த தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவர் அப்படி சித்தத்தின்படி இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகுதியிலே நடக்கிற ஒரு கான்ஃபரன்ஸிற்கு வருவதாக நான் இருந்தேன். இந்த தேசத்துக்கு நான் வருவது 6வது முறை. ஒவ்வொரு முறை வரும்போதும் ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸில் கலந்து கொள்வது மட்டுமல்லாமல், இங்கே இருக்கிற நான் எந்த பகுதிக்கு செல்கிறேனோ அங்குள்ள சபைக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து அப்படியாக அவர்களை ஆஸ்வதிக்க வேண்டும், அவர்களை பலப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஆனால் வாஷிங்டன் டிசியில் எனக்கு யாரையுமே தெரியாது, ஒருத்தருமே எனக்கு அறிமுகம் இல்லை. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே, நான் இந்த கான்ஃபரன்ஸுக்கு நார்த் கரோலினா என்ற பகுதியில் நடக்கிறது, நான் போக வேண்டும் என்று சொன்னால் நான் வெறுமனே நான் ஒரு கான்ஃபரன்ஸுக்காக நான் போக விரும்பவில்லை. நான் போகும்போது அந்த பகுதியில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகவே எனக்கு ஊழியம் அங்கு நீங்கள் வைத்திருந்தால் அதை நான் ஒரு கன்ஃபர்மேஷனாக வைத்துக்கொண்டு நான் அந்த பகுதியில் சென்று ஊழியம் செய்வேன் என்று சொல்லி நான் ஜெபித்து அப்படியாக உங்கள் சபைக்கு அந்த இமெயிலில் நான் அது பண்ணும்போது, அந்த ரிக்வஸ்ட் அனுப்பியிருந்த போது, அதை அருமையான உங்கள் டைரக்டர் மற்றும் உங்களுடைய சபையினுடைய அந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் ஜெபம் பண்ணி நீங்கள் வாருங்கள், வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுங்கள் என்று சொல்லி எனக்கு பதில் அனுப்பியிருந்தார்கள். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த முடிவை எடுத்த சபையினுடைய கமிட்டி மற்றும் டைரக்டர்ஸ், போதகர் இவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் நன்றியை நான் தெரியப்படுத்துகிறேன். அதுக்கு பிறகுதான் நான் கான்ஃபரன்ஸுக்கு உள்ள அந்த பே பண்ணக்கூடிய அந்த ஃபீஸை நான் பே பண்ணி இதை ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கொண்டு நான் வந்தேன். எனக்கு கான்ஃபரன்ஸ் ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருந்தது. ஆகவே இது ஆண்டவருடைய சித்தம் என்பது எனக்கு உறுதியாயிட்டு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய சபையில் கூடி வந்திருக்கிற, தேவனுடைய வார்த்தையை கேட்க முடி வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும். கிரேஸ் அசம்பிளி தமிழ் சபைகள் சார்பாக, யுனைடட் அரப் எமிரேட்ஸில் இருக்கிற எங்களுடைய சபைகள் சார்பாக வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நான் தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். இந்து குடும்பத்தில் பிறந்த என்னை ஆண்டவர் என்னுடைய 18வது வயதில் சந்தித்தார். அன்றைக்கு நான் ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுத்தேன். ஒப்புக் கொடுத்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யவும், அதுவும் ஒரு இடத்துல வேலை பார்த்து கொண்டு அந்த ஊழியத்தை செய்யவும் தேவனுக்கு கிருபை தந்திருக்கிறார். வேலை நிமித்தமாக வேலை தேடி 98ஆம் வருடம் நான் துபாய் தேசத்துக்கு சென்றாலும் ஆண்டவர் வேலையோடு கூட எனக்கு ஊழியத்தையும் 3 சபைகளையும், 3 உடன் ஊழியர்களையும் தந்து என்னை நடத்தி வருகிறார். அந்த தேசத்தில் மட்டுமல்ல, பல தேசங்களுக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க, கர்த்தருடைய ஊழியர்களை உற்சாகப்படுத்த அப்படியாக ஆண்டவர் அவருடைய நாமத்தின் மகிமை கண்டு பயன்படுத்தி வருகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை மனைவி என்னோடு கூட இருக்கிறார்கள், ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறாங்க. எனக்கு 3 பிள்ளைகள், எலிஷா, மோசஸ், எஸ்தர், ராஜாத்தி. என் மூத்த மகன் சென்னையில் 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறான். மற்ற 2 பிள்ளைகளும், என்னுடைய மகனும் என்னுடைய மகளும் என்னோடு கூட இருக்கிறார்கள். மற்ற காரியங்களை, செய்திகளை, என்னுடைய சாட்சியை நான் உங்களுக்கு ஆண்டவர் ஏவுகிறபடி நான் சொல்ல நான் விருப்பப்படுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏற்கனவே நாம் பாடிய பாடல், நாம் வாசித்த வேத பகுதியை மையமாக கொண்டு உண்மையுள்ள தேவன் அல்லது உண்மை, உத்தமம், ஃபெய்த்ஃபுல்னஸ் வேதத்தில் அந்த வார்த்தைகள் பல இடங்கள் உண்மை என்றும் உத்தமம் என்றும் வருவதை நான் பார்க்க முடியும். த குவாலிட்டி ஆஃப் ஸ்டெபிலிட்டி, டிபெண்டபிலிட்டி அண்ட் டிவோஷன் என்று ஆங்கிலத்தில் இந்த ஃபெய்த்ஃபுல்ங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை நான் பார்க்க முடியும். வேதத்தில் பார்க்கும்போது ஆண்டவரை குறித்து நாம் பார்க்கிறோம், தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவர். ஆண்டவருக்கு எத்தனையோ பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் பரிசுத்தமுள்ளவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், நீதியுள்ளவர். பல பெயர்கள் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதிலே ஒரு பெயர், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் உண்மையுள்ள ஆண்டவர். உபாகமத்தின் புத்தகம் 7:9 த புக் ஆஃப் டியூட்டரானமி சாப்டர் 7:9 அதை நாம் வாசிக்கும் போது, ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மையாக இருக்கிறவர்களுக்கு 1000 தலைமுறைக்கும் தமது உடன்படிக்கையை காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு என்று நாம் பயந்து நாம் நடக்கும்போது ஆண்டவர் நம்மை மட்டுமல்ல நம்முடைய சந்ததியை 1000 தலைமுறைக்கும் அவர் என்ன செய்கிறாராம், அந்த உடன்படிக்கையை அவர் காக்கிற அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் என்று நாம் வாசிக்க முடியும். 1 Corinthians 1:9 1 Corinthians 1:9 ஒருவர் யாராவது ஒரு வாசிக்க நாம் கேட்போம். 1 Corinthians 1:9 இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்மை அழைத்த ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். 1 Thessalonians 5:24 1 Thessalonians 5:24 அதிலே பார்க்கும்போது உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் என்று நாம் வாசிக்க முடியும். முதல் வசனத்தில் வாசிக்க கேட்டோம், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடியினால். இந்த வசனம் சொல்லுகிறது உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஏதோ ஒரு நாளிலே, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் நாம் பிறந்திருக்கலாம், இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், அல்லது ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், இந்து குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். எந்த குடும்ப பின்னணியில் நாம் பிறந்திருந்தாலும் ஆண்டவர் ஒரு நாளிலே நம்மை சந்தித்து நம்மை அழைத்து அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நான் சொன்னது போல 18வது வயதிலே ஆண்டவர் என்னை சந்தித்தார், ஆண்டவர் என்னை ரட்சித்தார். ஆண்டவர் என்னை சந்தித்த நாளிலே ஒரு சில மாதங்களிலே என்னை தாயாரை இழக்க நேரிட்டது. எல்லாரும் சொன்னார்கள், நீ நம்முடைய தெய்வத்தை விட்டுவிட்டு நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினால், சபைக்கு செல்லுகிறபடியினால் நம்முடைய தெய்வம் பழி வாங்கிவிட்டது, நீ ஆலயத்துக்கு போகக்கூடாது, சபைக்கு போகக்கூடாது என்று சொல்லி கட்டாயப்படுத்தினார்கள். என் உறவினர் ஒருவர் சொன்னார், தம்பி நீ சர்ச்சுக்கெல்லாம் போகாதப்பா, நான் உன்னை படிக்க வைக்கிறேன், நான் உனக்கு வேலை வாங்கி தரேன், சர்ச்சுக்கு மாத்திரம் போக மாட்டேன்னு சொல்லு, இயேசு வேண்டான்னு சொல்லு என்று சொன்னார். ஆனால் அந்த நாளிலே ஆண்டவருக்கு என்று நிற்பதற்கு ஆண்டவனுக்கு கிருபை தந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. யாரெல்லாம் உதவி செய்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார்களோ, யாரெல்லாம் உனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் என்று சொன்னார்களோ, ஒருவரும் இல்லை. ஆனால் அன்றைக்கு என்னுடைய கரத்தை பிடித்த ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருந்து இன்றைய வரைக்கும் கர்த்தர் நடத்தி வருகிறார். 1998 துபாய் தேசத்துக்கு வேலை நிமித்தமாக நான் சென்றிருந்தேன். அங்கே சென்றிருந்த போது 3 விசிட் விசாவில் நான் சென்றிருந்தேன். விசா முடிய போகிற 3 தான் எனக்கு இருந்தது. அப்பொழுது பல நிறுவனங்களிலே நான் அப்ளிகேஷன் கொடுத்து நான் அப்படியாக வேலை தேடி வந்தேன். இப்பொழுது நான் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பன்னாட்டு விமான நிறுவனத்தில் ஏறக்குறைய 22 வேலை பார்த்து வருகிறேன். எல்லாரும் சொன்னாங்க, இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, நல்ல ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கும், எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம், நல்ல பெனிஃபிட்னு சொல்லும்போது எனக்கு வேறு ஒரு தமிழ் கம்பெனியில் செக்ரட்டரியாக வேலை கிடைத்தது. ஆனாலும் அந்த கட்டிடத்தை பார்க்கும்போது சொல்லுவேன், இங்கே எனக்கு வேலை வேண்டும் என்று சொல்லி. ஒரு முறை அந்த இடத்துல அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அந்த கட்டிடத்தின் முன்பதாக நின்று, என்ட்ரன்ஸ் முன்பதாக நின்று நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நீர் மனிதனை உண்டாக்கும் போது அவனுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் உண்டாக்கி அதற்கு பிறகுதான் நீர் அவனை படைத்தீர். ஆண்டவரே, எனக்கு இப்போது ஒரு வேலை வேண்டும் ஆண்டவரே, அதுவும் இந்த நிறுவனத்தில் எனக்கு வேலை வேண்டும் ஆண்டவரே, எனக்கு வேலையை தாரும், வேலை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, எனக்கு ஒரு வேலையை உருவாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி நான் ஆண்டவரத்தில் ஜெபித்தேன். ஜெபித்துவிட்டு நான் சென்று விட்டேன். கர்த்தருடைய கிருபையினாலே எனக்கு அழைப்பு வந்தது. கிட்டத்தட்ட 3 ரவுண்டு முடிக்க அப்போ கடந்து போகும்போது ஒரு நாள் சொன்னாங்க, ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து லெட்ரு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி. என் ஃப்ரெண்டு சொன்னார், அது இங்கிலீஷ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஒரு நாளும் அது ஏர்லைன்ஸு, உனக்கெல்லாம் வேலை தர மாட்டாங்க, ஒருவேளை முறைப்படி வேலை இல்லை என்று சொல்லி கடிதம் கொடுப்பார்கள், போய் வாங்கி வா என்று சொன்னார். நான் போய் அந்த கடிதத்தை தான் வாங்க சென்றேன். அவங்க சொன்னாங்க, இவர் அப்பாயின்ட், இன்றைக்கே நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணுங்க என்று சொல்லி எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து நான் வேலைக்கு சேரும்படி தேவன் கிருபையை தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவர் படிப்படியாக என்னை உயர்த்த ஆரம்பித்தார். இந்த வேலை கிடைப்பதற்கு முன்பதாக எனக்கு ஒரு கனவு வரும், என்னவென்று சொன்னால், வேலை இல்லாமல் நான் ஊருக்கு போவது போல. முதலிலே வீட்டிலிருந்து அன்பாக கடிதம் வந்தது. நான் வேலைக்கு போகாமல் இருக்கிறேன்னு சொன்ன உடனே என் தகப்பனார் மிகவும் கடினமாக எழுத ஆரம்பித்தார். ஊரில் இருக்கும்போது தான் சபைக்கு போனேன், ஊழியம் ஊழியன்னு போனேன், அங்கே போய் நீ வேலைக்கு போகாமல் நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் ஹோட்டலில் தட்டு கழுவவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன், நீ யோசேப்பை உயர்த்தின தேவன், என்னை உயர்த்துவீர், உண்மை இல்லைவர், நான் எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி நான் சொல்லி ஒப்பு கொடுத்தேன். ஒரு ஆங்கில ஆராதனைக்கு சொல்லும்போது அந்த ஆராதனையில் அந்த ஊழியர் அப்படியாக துதி தொழுகை நடத்தும்போது அவர் சொன்னார், இங்கே ஒரு வாலிப தம்பி இருக்கிறீங்க, உங்களுக்கு அடிக்கடி ஒரு சொப்பனம் வருகிறது, வேலை இல்லாமல் ஊருக்கு செல்வது போல, உங்கள் தகப்பனார் வந்து ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணுறது போல், அது பிசாசு கொண்டு வருகிற கனவு. ஆண்டவர் உன் தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார், ஆண்டவர் உனக்கு வேலையை கொடுப்பார், ஆண்டவர் உனக்கு ஊழியத்தை வைத்திருக்கிறார், ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் என்று சொன்னபோது அந்த வார்த்தையை நான் இறுகப்படுத்திக் கொண்டேன். ஆண்டவரே, நீர் எனக்கு சொன்னீரே, வேலையை கொடுப்பேன், நீர் எனக்கு வேலையை கொடுப்பேன் என்று சொல்லிறேன் என்று சொல்லி அதை பிடித்துக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்த போது ஆண்டவர் அற்புதமாக எனக்கு வேலையை கொடுத்தார். ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக தான் வேலைக்கு நான் சேர்ந்தேன், ஆண்டவர் சூப்பர்வைசராக, அதற்கு பிறகு ஒரு கார்கோ கண்ட்ரோல் ஆஃபீஸராக இன்றைக்கு ஆண்டவர் என்னை உயர்த்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அந்த தேவன் உண்மையுள்ள தேவன், ஏதோ பாதியிலே நம்மை விட்டு விடுகிற தேவன் அல்ல. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை நான் சொன்னது போல ஆண்டவர் அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்த தேவன் உண்மை இல்லவர். நீங்கள் நினைக்கலாம், நான் கடந்து போகிற பாதை யாருக்கு தெரியும், நான் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறேனே, விசா இல்லாமல் கஷ்டப்படுகிறேனே, பண நெருக்கடியில் இருக்கிறேனே, பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பது என்று சொல்லி தெரியாமல் இருக்கிறேனே, ஊரில் இருக்கிறவங்களாம் நினைக்கிறாங்க நான் அமெரிக்காவில் இருக்கிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனால் என்று நினைக்கிறாங்க. நான் கடந்து போகிற பாதை யாருக்கு தெரியும்னு நினைக்கிறீர்கள்? தேவன் நீங்கள் கடந்து போகிற பாதையை அவர் அறிந்திருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன், உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன். அவர் ஒருபோது உங்களை என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் கைவிடாத தேவன். மோசே அப்படி தான் ஜெபிக்கிறார், ஆண்டவரே சில நேரங்களில் ஆண்டவருக்கு கோபம் வரும்போது சொல்கிற, மோசே என்னை விட்டுடுப்பா, நான் அந்த ஜனங்களை அழிக்கிறேன், உன்னை பெரிய ஜாதியாக்குறேன். மோசே சொல்வார், இல்லை ஆண்டவரே, நீங்கள் எல்லவா எப்படிலிருந்து இந்த ஜனங்களை அழைச்சிட்டு வந்தீங்க, இந்த வழியில் கொன்று போட்டால் உன்னை நாமும் தூஷிக்கப்படுமே என்று சொன்னபோது ஆண்டவர் மனதுருகி மறுபடியும் அந்த ஜனங்களை நடத்துவதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன்னை அழைத்த உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் ஒருபோதும் உங்களை அவர் கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, எபிரேயர்கள் இன்பம் எபிரேயர் 3 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட அந்த கீ வேர்ஸ் அதை நாம் பார்க்க போகிறோம். எபிரேயர்கள் நிருபம் 3:2-6 வரைக்கும் வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே நாம் வாசிக்க முடியும். ஒரு வாசிக்க கேட்போம். த புக் ஆஃப் ஹீப்ரூ chapter 3:2-6. பாருங்க இந்த வசனத்தில், இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த காரியத்திற்காக நாம் அவரை கவனித்து பார்க்க வேண்டுமாம் பார்க்கும். அதில் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் மோசையை உதாரணமாக காமிக்கிறார். லைக் மோசஸ், மோசஸ் மோசை எப்படி தேவனுடைய வீட்டில் கர்த்தருடைய கூடாரத்தில் உண்மையுள்ளவராக இருந்தாரோ, அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று அந்த இடத்துல பார்க்குறோம். பிரியமானவர்களே, வீட்டை ஒன்றி பண்ணினவன் வீட்டை பார்க்கலும் அதிக கனத்துக்குரியவனாக இருக்கிறான். அதுபோல் மோசையை பார்க்கலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ, அதை பாருங்கள் அந்த வார்த்தை, கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவர் என்பதை இந்த இடத்துல அருமையாக சித்தரிப்பதை நாம் பார்க்கும். கவனித்து பாருங்கள், மோசே எப்படி உண்மையாக இருந்தாரோ அதை பார்க்கிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உண்மையுள்ளவராக இருந்தார் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆம் பிரியமான தேவ ஜனங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உண்மையுள்ள தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராக இருக்கிறார். எபிரேயர்கள் நிருபம் 10:23 த புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 10:23 எபிரேயர் 10:23 நம்ம வாசிப்போம். வேதம் சொல்லுகிறது வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு கொடுப்பேன் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை நிறைவேற்றுவேன் என்று சொன்னால், ஆண்டவர் அதை கட்டாயம் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னு சொன்னால், நம்முடைய எதிர்பார்ப்பின்படி நாம் வைத்திருக்கிற நேரத்தின்படி அது நடக்க வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. தேவன் அவருக்கென்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், அவருக்கென்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார், அவருக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் வாக்கு தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த வருடமாக இருக்கட்டும், கடந்த வருடமாக இருக்கட்டும், சபையில் உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜெபித்த போது ஆண்டவர் இந்தந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து, மகனே மகளே இதை நான் நிறைவேற்றுவேன் சொல்லி உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் வாக்கு கொடுத்து பல நாட்கள் ஆயிற்றே, பல மாதங்கள் ஆயிற்றே, ஒன்றுமே நடக்கலையேன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போகலாம். வேதம் சொல்கிறது வாக்கு தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. பேதுருவை பாருங்கள், சிறைச்சாலையில் பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு அப்போஸ்தலன் கொலை பண்ண உடனே மக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டதை பார்த்து ஏறது என்ன பண்ணுறான், பேதுருவையும் பிடிச்சி காவலில் வைக்கிறான். ஆனால் காவலில் வைத்த அன்றைக்கே வந்து தேவதூதன் வந்து என்ன பண்ணலை, காப்பாற்றலை. நீங்கள் படித்து பாருங்கள் அந்த வேதத்தை, அந்த பகுதியை. மறுநாளைக்கு காலையில் சிறைச்சேதம் பண்ணப்பட போகிறான் பேதுருவு, கழுத்து வெட்டப்பட போகிறது. முந்தின நாள் இரவு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கிரியை செய்கிறார். தேவதூதனை அனுப்பி பேதுருவை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, விடுவிக்கிறார். முருதகாயனுடைய வாழ்க்கையில் முருதகாயை கொள்ளும்படியாக ஒரு பெரிய ஒரு திட்டத்தை அந்த இடத்துல ஆமான் தீட்டுகிறான். தூக்கு மரமெல்லாம் செஞ்சு வச்சுட்டான். விடிஞ்சால் ராஜாட்ட போய் என்ன பண்ணணும், இவனை தூக்கில் போடுங்கன்னு சொல்லணும். ஆனால் தேவன் என்ன பண்ணினார், அந்த இரவு ராஜாவுக்கு நித்திரை வராமல் பண்ணினார். ராஜா நித்திரை வரல, தூக்கம் வரலன்னு சொல்ல உடனே நம்ம எப்படி சில நேரங்களில் புத்தகம் பார்ப்போம், வாசிப்பாங்க, சில பேர் டிவி பார்ப்பாங்க தூக்கம் வர்றதுக்கு. ராஜா என்ன பண்ணார், கால வர்த்தமான புத்தகம் டைரி அதை எடுத்து வாசிப்பா நான் கேட்குறேன்னு சொல்லி கேட்கும்போது, ஏற்கனவே ராஜாவுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது முருதகாயினால். ஆனால் முருதகாய்க்கு ஏதாவது நன்மை செய்யப்பட்டதா என்று கேட்கும்போது சொல்கிறாங்க, ஒரு நன்மை செய்யலை. ராஜா காலையில் எழும்பி முருதகாய்க்கு ஏதாவது நன்மை செய்யணும்னு சொல்லி வர்றாரு. ஆமான் எழும்பி வர்றான், முருதகாய்க்கு ஏதாவது தீமை பண்ணணும்னு சொல்லி வர்றான். நடந்தது பாருங்கள், ஆமான் முந்தி பேசியிருந்தால் காரியமே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் முந்தி பேசினது யார், ராஜா. யார் அங்கே, ஆமான் நிற்கிறான் வரச்சொல். ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும், இவன் நினச்சான் என்னை இல்லாமல் ராஜா யாரை கணம் பண்ண போகிறார். ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனை ராஜாவுடைய குதிரையில் ஏற்றி அவருடைய வஸ்திரம் தரித்து வாழ்க என்று சொல்லி கொண்டு போகணும்னு சொல்லும்போது, அந்த பிரகாரம் நீ முருதகாய்க்கு செய் என்று சொல்லி சொல்லுது பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாமதிக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. தேவன் ஏற்ற நாளிலே உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை, தம்முடைய வசனங்களை, வார்த்தைகளை அவர் உறுதிப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம தான் என்ன பண்ணணும்னா, அவரை உறுதியாக பிடித்துக் கொள்ளணும். ஆண்டவர் இதை கொடுத்தார், நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். ஆண்டவர் எனக்கு இதை சொன்னார், அதை எனக்கு தருவார் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு அவரை பற்றி பிடித்து கொள்ளும்போது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, 1 யோவான் 1:9 1 ஜான் 1:9 நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோம் என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஆனால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும்போது, அதை மன்னிப்பதற்கு, நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு, நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உலகத்தில் பிறந்த எல்லாரும் பாவிகள். வேதம் சொல்லுது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்தை மன்னியும், இரத்தத்தினாலே என்னை கழுவும் என்று சொல்லி கேட்கும்போது, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு, நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் சில காரியங்களை தவறும் போது பிசாசு சொல்லுவான், நீயா சபைக்கு போகிற, நீயா ஜபிக்கிற, நீயா உணி செய்கிற, நீ யாருன்னு உனக்கு தெரியாதா, நீ என்னவெல்லாம் பண்ணுன்னு சொல்லி பிசாசு நம்முடைய பழைய பாவங்களை எடுத்து நம்முடைய கண்ணாடி முன்னாடி கண் முன் நிறுத்துவான். இதை பார், இதை நீ செஞ்ச அப்படின்னு சொல்லும்போது குற்ற மனசாட்சி நம்மை பாதிக்கும். ஆண்டவரே எப்படி ஆண்டவரே இப்படி சமூகத்தில் வந்து நிற்பேன் என்று சொல்லி. ஆனால் தேவ சமூகத்தில் உண்மையாக நாம் அதை அறிக்கை செய்யும் பொழுது, அதை மன்னிப்பதற்கு, நம்மை சுத்திகரிப்பதற்கு, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகர் என்ன பண்ணுவதில்லைன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவரே நம்முடைய பாவங்களை மன்னித்தாலும் பரிசுத்தப்படுத்தினாலும் நம்மை நாம் மன்னிப்பதில்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தன்னையே தண்டிச்சு கொள்வாங்க, நீ இப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்ட. இல்லை, ஆண்டவர் ஒரு முறை உங்களை மன்னித்தால் மன்னித்தது தான். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் ஜெபித்து கொண்டிருந்தார். வரிசையில் லைனில் நிற்கிறாங்க எல்லாரும். அப்போ அந்த ஊழியக்கார்ட்ட ஆண்டவர் சொல்கிறார், இந்த பார், இந்த வரிசையில் நிற்கிற ஒரு சகோதரன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஏதோ சொல்ல வரும்போது இவர் சரியாக கேட்கல. இவர் என்ன பண்ணுறாரு, ஜபிக்கிறதுல மும்முரமாக இருந்துட்டு அந்த சகோதரன் வரும்போது, ஆண்டவரே நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்களா ஆண்டவரே, நான் சரியாக கவனிக்கலை, நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலையா, நீ ஜெபிச்சு அவனை ஆசிர்வச்சு அனுப்பிச்சிருப்பான்னு சொல்லிட்டு. அப்போ வீட்டில் போய் கேட்டேன், ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் வந்து உங்கள் வார்த்தைக்கு கீழ்படியாமல் போயிட்டேன், ஜெபிக்கிறதுல மும்முரமாக இருந்துட்டேன், நீங்கள் சொன்னதை கவனிக்கலை. இல்லைப்பா, அந்த ஜெபிக்க வந்த அந்த மனிதன், அந்த ஆள் பெரிய பாவத்தில் விழுந்து போயிருந்தான், அதை நான் அவனுக்கு வெளிப்படுத்தலான்னு சொல்லி நான் நினச்சேன், நீ வெளிப்படுத்தினா நீ அவனுக்கு சுட்டி காட்டுவேன்னு சொல்லி நான் நினச்சேன், அப்புறம் ஏன் ஆண்டவர் நீங்கள் சொல்லலை. ஆனால் லைனில் நிற்கும் போதே அவன் என்ன பண்ணிட்டான்னா, இயேசுவே நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்தை மன்னிங்க, ரத்தத்தினால என்னை கழுவுங்க, நான் ஜெபிக்க போகிறேன், என்னை ஆசீர்வதிங்கன்னு சொன்னபோது நான் மன்னிச்சிட்டேன்ப்பா. நான் இயேசு கிறிஸ்து மன்னிச்சானா என்ன பண்ணுவார் அவர், மறந்து 103 சங்கம் சொல்லுது நம்முடைய பாவத்தை என்ன பண்ணுவார், அவர் தன்னுடைய முதுகுக்கு பின்னாடி கட்டளின் ஆழத்தில் அவர் போட்டு, நம்ம தான் என்ன பண்ணுவோன்னா, ஆண்டவர் போட்ட பாவத்தை எடுத்து ஒவ்வொரு வாட்டியும் காமிப்போம். ஒரு புரிய முடியாத ஒரு கதை சொல்கிறேன். ஒரு தாய் தன் வீட்டில் தன்னை மகளோடு கூட இருக்கும்போது, அந்த மகள் விளையாடி கொண்டிருக்கும்போது ஒரு கண்ணாடி சாடியை, பூச்சாடி பூங்குத்து இருக்கிற ஒரு அந்த கண்ணாடி தொட்டியை உடைச்சிட்ட உடனே வந்து அம்மாட்ட கேட்டா, அம்மா ஐம் சாரிம்மா, நான் உடைச்சிட்டேன், சரிம்மா பரவாயில்ல நீ போன்னு சொல்லி. திருப்பி அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கண்ணாடி தொட்டியெல்லாம் எடுத்து அதை ஒட்டி ஒரு மாதிரி செட் பண்ணி ஏதோ பண்ணி வச்சுக்கும்போது திருப்பியும் என்ன பண்ணுறா வந்து, அம்மா நான் என்ன பண்ணிட்டேன், கண்ணாடி தொட்டியை உடைச்சிட்டேன், அம்மா நான் தான் உனக்கு ஏற்கனவே மன்னிச்சிட்டேனேம்மா, திரும்ப திரும்ப நீ அதை நீ என்ன பண்ணுற, ரிப்பீட் பண்ணுற அப்படின்னு சொன்னதாக ஒரு சம்பவம் நான் வாசித்தேன். நம்மளும் அப்படி தான், தேவன் மன்னித்த பாவங்களை நம்ம மறப்பதில்லை, அதை சுமந்து கொள்கிறோம், அல்லது அது அந்த அதனால் குற்ற மனசாட்சினால் பாதிக்கப்பட்டு நம்மை நாமே நாம் தண்டித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு அந்த குற்ற மனசாட்சியில் நீங்கள் வெளியே வாங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிப்பதற்கு அது உண்மையுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நான் சொன்ன பாருங்கள், ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். எப்ரேயர் 11:11 வசனத்தில் சாராலும் அப்படியே வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று நம்பி எண்ணி வயது சென்றவளாக இருந்தாலும் அவள் என்ன பண்ணாள், அவள் கற்பந்தரித்தாள் என்று பார்க்கிறோம். வாசிப்போம் எப்ரேயர் 11:11 தி புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 11:11. பாருங்க, வயது சென்றவளாக இருந்தாலும் கர்த்தர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி நம்பி விசுவாசித்து அந்த இடத்துல ஒரு பிள்ளையை நாம் பெற்றார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் அழைத்த ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், தேவனுக்கு உண்மையாக யாரெல்லாம் இருந்தாங்க, ஒரு 2-3 பேரை பார்த்துவிட்டு நம்ம என்ன எப்படி இருக்கணும், தேவனுக்கு எப்படி உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பாட்டு முடிக்க இருக்கிறோம். எண்ணாமத்தின் புத்தகம் நம்ம வாசித்த இன்னொரு ஒரு பைபிள் ரீடிங், 12:7 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் அவன் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். எப்ரேயர் 3:2 வசனத்தில் மோசே தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ளவனாயிருந்தான். 3:5 3:5 மோசே அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று மறுபடியுமாய் வாசிக்கிறோம். பாருங்கள், ஆண்டவர் உண்மைக்கு யாரை உதாரணமாக காட்டுறாரு? மோசே. இயேசு கிறிஸ்துவுக்கே ஒரு உதாரணமாக, இயேசு கிறிஸ்து எப்படி உண்மையுள்ளவராக இருந்தால், மோசே எப்படி உண்மையாக இருந்தானோ அதே போல் இயேசு கிறிஸ்து உண்மையாக இருந்தார் அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்குறோம். எந்த அளவுக்கு மோசே தேவனுக்கு முன்பதாக அவர் உண்மையுள்ளவராக இருந்தார், ஆண்டவரே மோசேயின் உண்மையை குறித்து அவர் சாட்சி கொடுப்பதை நாம் பார்க்குறோம். 1 Samuel 22:14-15, the book of 1 Samuel 22:14-15, தாவீது உண்மையில்ல மனிதன் என்று சொல்லி அகிமேலுக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். ராஜா வீட்டில் தாவீதை போல உண்மையில்ல ஒரு மனிதன் யார் என்று சொல்லி தாவீதின் உண்மையை குறித்து ஒரு மனிதன் அங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். தானியேலின் புத்தகம் 6:4 தானியல் மீது குற்றம் சுமத்துவதற்கு கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டிருந்தார்கள், ஆனால் ஒரு குற்றமும் அவன் மீது சுமத்த முடியவில்லை. காரணம், தானியேல் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா. உண்மையுள்ளவர்கள், வேதத்தில் எத்தனையோ தேவதாசர்கள் உண்மையாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி என்னை ஊழியத்திற்கு அழைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஆண்டவர் அவரை உண்மையாக இருப்பார் என்று நம்பிதான் என்ன பண்ணுறான், அந்த ஊழியத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் வேத புதிய ஏற்பாட்டில் எத்தனையோ காரியங்களை பவுல் சொல்வார். அவருடைய சீஷர்கள் எத்தனையோ ஒரு பெரிய லிஸ்ட்டே பார்க்குறோம். சில்வானுவை குறித்து பார்க்குறோம், தீகைக்கை குறித்து பார்க்குறோம், தீத்துவை குறித்து பார்க்குறோம். தன்னுடைய உடன் ஊழியர்களெல்லாம் அவர் அறிமுகப்படுத்தும் போது இவர்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையானவர்கள், எனக்கு உண்மையானவர்கள் என்று சொல்லி அவன் அப்படியாக அறிமுகப்படுத்துவதை நாம் பார்க்குறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர். எத்தனையோ பரிசுத்தவான்கள் வேதத்தில் உண்மையாக இருந்தார்கள். அந்த ஆண்டவர் நீங்களும் நானும் அவருக்கென்று உண்மையில் ஒரு வாழ்க்கை வாழும்படி அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 12:1, the book of Psalms 12:1, உண்மையுள்ளவர்கள் குறைந்து இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 20:6, உண்மையில் மனிதனை கண்டுபிடிப்பவன் யார் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 78:37, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். உபாகமத்தின் புத்தகம் 32:20, ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து சொல்லும்போது உண்மையில்லாத பிள்ளைகள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். உண்மையான மனிதனை கண்டுபிடிப்பவன் யார்? மனிதர் எல்லாரும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துபவர்கள், ஆனால் உண்மையுள்ள மனிதனை கண்டுபிடிப்பவன் யார்? உண்மையுள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கவில்லை. ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார். அடிமைத்தனத்தில் இருந்தபோது அவள் கூக்கில் இட்டபோது ஆண்டவர் அவளை விடுதலை செய்தார். நல்ல ஒரு இலைப்பாடத்திலான ஒரு வாழ்க்கை வரும்போது ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பிப்பார்கள்? பாவம் செய்ய ஆரம்பிப்பார்கள், விக்கிரகத்தை வணங்க ஆரம்பிப்பார்கள், வேசித்தன காரியங்களில் ஈடுபடுவார்கள். ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்யும் போது ஆண்டவர் கோபம் கொள்வார். அவர் சொல்வார், இந்த ஜனத்தை அழிக்க போகிறேன். மோசே சொல்ல, இல்லை ஆண்டவரே வேண்டாம். உடனே தேவன் மனதுருகுவார். இந்த காரியம் மாற்றி நடப்பதை நம்ம பார்க்குறோம். அப்படி தானே ஆண்டவர் எத்தனை ராஜாக்கள்கிட்ட இந்த ஜனங்களை ஒப்புக் கொடுத்தார்? சிறையிருப்புக்கு போவாங்க, சிறையிருப்புலேருந்து கதறுவாங்க, ஆண்டவர் சிறையிருப்பை திருப்புவார். அப்படியாக இந்த ஜனங்கள் மனம் திரும்புவதும் பின்வாங்கி போவதும் ஆண்டவரை துக்கப்படுத்துவதுமாக இருந்தார்கள். வேதம் சொல்கிறது, நாம் உண்மையில்லாதவர்களாக இருந்தாலும் கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? அவர் உண்மையில்லாதவராக இருக்கிறார். நம்ம குறைவுள்ளவர்கள். சில பேர் சொல்லுவாங்க, என்னை பார்த்து, ஊழியத்தில் இருக்கிறத பார்த்து, நீங்கள் சபையில் ஆரம்பத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சபையில் நீங்கள் எவ்வளோ வேலையை பாய் போடுற வேலையிலேருந்து, சபையை கூட்டுற வேலையிலேருந்து எல்லாம் செஞ்சீங்கன்னு தெரியும். ஆனால் இன்றைக்கி நாங்கள் பார்க்கும்போது கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறது பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஊழியத்தில் பயன்படுத்திக்கிறத பார்த்து சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் அந்தளவுக்கு உண்மையாக இருந்தீங்கன்னு சொல்லும்போது அப்படியே என்னை குத்துனது போல் இருக்கும். ஏன்னா தேவனுக்கு தான் தெரியும் என்னை உண்மை எந்த அளவுக்குன்னு சொல்லி. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. ஹல்லேலூயா. எத்தனை முறை நம்ம அவரை துக்கப்படுத்திருக்கிறோம், எத்தனை முறை நம்ம அவரை மறுதளித்திருக்கிறோம், எத்தனை முறை அவரை வேதனைப்படுத்திருக்கிறோம், காயப்படுத்திருக்கிறோம். ஆனாலும் தேவன் ஒவ்வொரு முறையும் அவருடைய சமூகத்துக்கு வந்து, ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று கேட்கும்போது நம்மை மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நீங்களும் நானும் உண்மையில்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையில்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, 2 Timothy 2:13 இந்த வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். 99 ஆப்ரஹாமுக்கு ஆண்டவர் என்ன தம்ம கேட்குறாரு? ஆதியாமத்தின் புத்தகம் 17:1 நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு மன உத்தமனாயிரு. வாசிங்க த புக் ஆஃப் ஜெனிசிஸ் 17:1 ஆதியாமத்தின் புத்தகம் 17:1 99 ஒரு மனுஷனை பார்த்து 99 வயசு உள்ள ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு. நான் சர்வ வல்லமையில தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. என்னத்தை எதிர்பார்க்கிறார் பாருங்க ஆண்டவர், உண்மையும் உத்தவமாக நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 99 வயது உள்ள ஒரு மனிதன், விசுவாசத்தின் தகப்பன், ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து எங்க போறன்னு கூட தெரியாம தான் போகிற இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அவ்வளவு ஒரு ஒபீடியன்ஸ், அவ்வளவு ஒரு கீழ்ப்படிதல். வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி விசுவாசித்து வல்லவன் ஆனான். 75 வயசுல வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, 100 வயசுல நிறைவேது, 25 வருஷம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்கள் சொன்னீங்களே வானத்து நட்சத்திரத்தை போல பெருகப்பணும்னு சொன்னீங்களே ஸ்தோத்திரம், கடற்கரை மணலை போல பெருகப்பணும்னு சொன்னீங்களே ஸ்தோத்திரம். 1 வருஷம், 2 வருஷம், 25 வருடம் கழித்து அவனுக்கு ஆண்டவர் பிள்ளையை கொடுக்கிறார். அப்படிப்பட்டதான உத்தமமான ஒரு மனிதன். ஆனால் அவரை பார்த்து என்ன கேட்குறாரு, ஆண்டவர் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உத்தமனாயிரு. வேதம் சொல்கிறது தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். யோவான் 4:23-24 ஆண்டவரை நீங்களும் நானும் தொழுது கொள்ளும் போது ஆவியோடு நாம் தொழுது கொள்ள வேண்டும், உண்மையோடு கூட நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் வேறு எதையும் நம்ம எதிர்பார்க்கல, நம்மகிட்ட உண்மையை எதிர்பார்க்கிறார். நம்மளை குறித்து அவருக்கு நல்லா தெரியும், நம்மளை குறித்து 3 பேருக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? 1, தேவனுக்கு தெரியும் நீங்கள் யார் என்று சொல்லி. 2, பிசாசுக்கு தெரியும் நம்ம யாருன்னு சொல்லி. 3, உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நான் யாருன்னு. உண்மைதானே, எனக்கு தெரியும் நான் யார் சொல்லி. நான் இன்றைக்கி நான் பேசினாலும் ஐ நோ ஹூ ஐ எம். இன்றைக்கி நான் ஜபிக்கும்போது ஆண்டவர் நான் தான் ஜபித்தேன். ஆண்டவரே எனக்கு தெரியும் நான் யாருன்னு, உமக்கு தெரியும் நான் யாருன்னு, பிசாசுக்கு தெரியும் நான் யாருன்னு எனக்கு தெரியும். யூ நோ மை வீக்னஸ் அண்ட் யூ நோ மை ஸ்ட்ரெங்க். இன்ஸ்பைட் ஆஃப் எவ்ரி திங் யூ ஆர் பிளஸ்ஸிங் மீ. ஹாலேலூயா, வாட் அ கிரேட் காட் வி ஆர் சர்விங். அவர் உண்மையில் தேவன். பிரியமானவர்களே, நாம் உண்மையாக இருக்கும்போது தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள் என்ன என்று நாம் பார்த்து முடிக்க இருக்கிறோம். இன்னொரு ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம், 31 சங்கீதத்தில் சில வசனங்களை நாம் வாசித்தோம். அதில் 23 வசனம் சொல்கிறது, உண்மை உள்ளவனை கர்த்தர் தற்காத்து. நம்ம உண்மையாக இருக்கும்போது தேவன் நம்மளை என்ன பண்ணுறார், அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். தானியலை பார்த்து ராஜா சிங்கிக்கபில போட்ட பிறகு தூக்கமே வரல, அடுத்த நாள் காலையில் வந்து கேட்டார், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? ஆம் ராஜா, அவர் என்னை சிங்கத்தின் பற்களுக்கு, சிங்கத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி சொல்ல நாம் பார்க்குறோம். ஹாலேலூயா, ஆண்டவர் உண்மையுள்ள மனிதனை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள், நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை, ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பு. ஆண்டவருடைய பாதுகாப்பு, அவருடைய கண்கள் எப்பொழுது உங்கள் மீது அது நோக்கமாக இருக்கும். பிரியமானவர்களே, 145 சங்கீதம் 18 வசனத்தில் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, உண்மையாய் தம்மை நோக்கி தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னு சொன்னால் தாவீது போல நீங்கள் சொல்லலாம், கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. இஃப் யூ ஆர் ஃபேத்ஃபுல் டு காட் யூ கேன் சே தட் ஐ கேனாட் பி ஷேக்கன், ஐ கேனாட் பி மூவ்ட். ஏன்னா ஆண்டவர் உண்மையுள்ள மனிதனுக்கு எப்படி இருக்கிறாரு, சமீபமாக இருக்கிறார். நீதிமொழிகள் 12:22 த புக் ஆஃப் ப்ராவர்ஸ் chapter 12:22 சொல்லுது, உண்மையில் மனிதன் என்று சொன்னால் அவருக்கு என்னது ரொம்ப பிரியம். நான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்கள் விருப்பமாக இருக்கா? ஆண்டவரை எப்படி பிரியப்படுத்தும் சொல்லி நினைக்கிறீங்களா? நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள், இடும்பு செய்கிறவனுக்கு கர்த்தர் பூர்ணமாய் பதிலளிப்பார். உண்மையானவர்களோ, உண்மையில்லவர்களோ அவருக்கு பிரியம் என்று நாம் பார்க்குறோம். உபாகமத்தின் புத்தகம் 28:1 பார்க்குறோம், ஆண்டவர் சொல்லுங்க, என் வார்த்தையை கேட்டு என் வசனத்தை கேட்டு அதன்படி நீங்கள் செய்யும்போது பூமியிலே கர்த்தர் எப்படி வைக்கிறாரா, மேன்மையாக வைப்பார். நம்ம புது வருஷத்தில் வாசிப்போம் உபாகமத்தின் புத்தகம் 28:1 வாசிப்போம், ஒரே ஆசீர்வாதமான வார்த்தைகள். அதெல்லாம் எப்போ தெரியுமா, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் உண்மையாக கீழ்ப்படிந்து நடக்கும்போது, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் உண்மையாக கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைப்பார். வேலை ஸ்தலத்தில் நீங்கள் தாழ்த்தப்பட்டு போகிறீங்களா? உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தாழ்த்தப்பட்டு போகிறீங்களா? உங்களை வச்சிருக்கிற இடத்துல நீங்கள் தாழ்த்தப்பட்டு போகிறீங்களா? யோசித்து பாருங்கள், நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறீங்களான்னு சொல்லி. ஒருவேளை அது ஒரு காரணமாக இருக்கலாம், பல காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒரு காரணம் என்னது? ஆண்டவருக்கு நம்ம உண்மையற்றவளாய் நாம் மாறும்போது நாம் தாழ்த்தப்பட்டு போவோம். ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக இருக்கும்போது தாழ்த்தப்படுவது போல இருந்தாலும் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 23 பார்க்குறோம், என் சத்துருக்கள் முன்பதாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று நாம் பார்க்குறோம். மத்தே 25 அதிகாரத்தில் ஆண்டவர் 3 பேரை கூப்பிட்டு ஒரு ஓமி பார்க்குறோம். ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 1 தாளந்து. 5 வாங்கினவன் என்ன பண்ணா? 10. 2 வாங்கினவன் 4. 1 வாங்கினவன் சொன்னால் நீ கடினமுள்ளவர் என்று அறிந்து நான் புதைத்து வைத்து விட்டேன் என்று சொல்லும்போது ஆண்டவர் அந்த 5 பத்தாக்கினர் பார்த்து சொல்கிறாரு, நீ உண்மையில் மனிதனாக இருக்கிறபடினால் உன்னை அநேகத்தின் மீது அதிகாரியாக வைப்பேன். அல்லேலூயா. நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னு சொன்னால் உயர்வை தேடி நீங்கள் போக தேவையில்லை, உயர்வு உங்களை தேடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உண்மையாக மட்டும் நீங்கள் இருந்து பாருங்கள் ஆண்டவருக்கு. நீங்கள் உயர்வை தேடி நீங்கள் போக தேவையில்லை, உயர்வு உங்களை தேடி வரும். எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த பொசிஷனில் இருங்க பிரதர், நீங்கள் இந்த காரியத்தை செய்யுங்க, நீங்கள் இதை செய்யுங்கன்னு சொல்லி அந்த காரியம் உங்களை தேடி வரும். தேவனுக்கு உண்மையாக இருந்து பாருங்கள். நீங்களே சொல்லுவீங்க, ஆண்டவர் என்னை உயர்த்துகிறார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், நான் எதிர்பார்த்திராத காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி நினைத்து கூட பார்த்திராத காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 வசனத்தை வாசிக்கும் போது, நாம் உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேசம் தேவனுடைய பிள்ளைகளினாலே ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு தேசம், தேவனுக்கு பயந்த ஒரு தேசமாய் காணப்பட்டது. ஐரோப்பிய நாடுகள் தேவனுக்கு பயந்த தேசமாய் காணப்பட்டது. ஆனால் இன்றைக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஜனங்களுக்குள்ளே இல்லை. ஜனங்கள் உண்மையற்றவர்களாகி போனார்கள். வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த வேதத்துக்கு விரோதமான காரியங்களை சபைகள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறது. இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் பார்த்தேன், அதை பார்க்கும்போது என் மனம் வேதனைப்பட்டது. வேதம் எந்த காரியத்தை ஒத்துக்கொள்ளவில்லையோ, வேதம் எந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, வேதம் எந்த காரியத்தை அறிவறுக்கிறதோ, ஆண்டவர் எந்த காரியத்தை வெறுக்கிறாரோ, இன்றைக்கு அந்த காரியம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மனித உரிமை, வி ஹாவ் டு ட்ரீட் ஈக்குவலி அப்படின்னு சொல்லி பல காரியங்களை சொல்லி இன்றைக்கு காம்ப்ரமைசிங் சிச்சுவேஷனில் இன்னைக்கு கடந்து போகிறத நாம் பார்க்குறோம். இதற்கு மத்தியில் நீங்களும் நானும் உண்மையிலவளாக இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார். சில பேர் சொல்லுவாங்க, பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடுத்துண்டு ஏன் துண்டுன்னு சொன்னால் என்ன கிடையாது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாம்பு சாப்பிட்ற ஊருக்கு போனவுடனே ஒருத்தருக்கு தலை வைக்க வச்சாங்களா, ஒருத்தருக்கு வால் வச்சாங்களா, ஒருத்தர் இவன் சொன்னானா, நடுத்துண்டு எனக்கு தான், இவன் சாப்பிடாத ஒரு ஆள். ஆனால் என்னென்ன, அப்போ தான் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. இன்றைக்கு மற்றவர்கள் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஜனங்கள் சத்தியத்தை விட்டு வழி விலகி போகிற ஒரு காலத்துக்குள் வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு தேவை உண்மையில்லவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3 ஆண்டு சொல்கிற, அந்திப்பாய் என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் நீ உண்மையாக இருந்தா என்று சொல்லி இரத்த சாட்சியாக மறுத்த அந்த நாட்களில், அப்போஸ்தலருடைய நாட்களில், ஆண்டுடைய நாட்களில் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் கொல்லப்பட்டார்கள், மிருகங்களுக்கு இரையாக்கப்பட்டார்கள். இயேசுனா உனக்கு சாவு தான். உனக்கு இயேசு வேணுமா அல்லது இயேசு இல்லைன்னு சொல்லு, உன்னை விட்டுறேன்னு சொல்லி அப்படிப்பட்டதான ஒரு காலகட்டத்தில் கடந்து போனவர்கள் உண்டு. ஆனாலும் மரண பரியந்தவர்கள் உண்மையாக இருந்தார்கள். வரக்கூடிய காலங்கள், கொடிய காலங்கள் வர இருக்கிறது. ஆண்டவர் நீங்களும் நானும் அவருக்கென்று உண்மை இல்லவலாக இருக்க வேண்டும் என அவர் எதிர்பார்க்கிறார். உண்மை இல்லவலாக இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார். கடைசியாக ஒரு வசனம் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதியிலிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அந்த சபையை கொடுத்து சொல்லும்போது சொல்கிறாரு, உன்னை கொடுத்து அறிந்திருக்கிறேன், நீ அப்போஸ்தலர் சகிக்கக்கூடாத ஒரு ஆள், எல்லாம் ரைட்டு தான், ஆனாலும் ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. நம்மை ஆராய்ந்து பார்ப்போமா? தேவன் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் அவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறோமா? நாம் ஒரு உண்மையில் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் தவறு இருந்தால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருந்தால், தேவ சமூகத்தில் எளிமின்றி நாம் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என்னை மன்னியும் அப்பா, இந்த விஷயத்தில் நான் தவறை விட்டேன், இந்த விஷயத்தில் நான் உண்மையாக இல்லை, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிற காரியத்தை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இரக்கத்தை பெற்றுக்கொண்டு உண்மையாய் வாழ்வின் என்று நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் போது உண்மையுள்ள தேவன் கைவிடாமல் உங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இருக்கிற இடங்களிலே எழுமி நின்று நாம் ஜெபிக்கப் போகிறோம். லெட் அஸ் ஆல் ஸ்டாண்ட் அப். ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். தேவன் உண்மையுள்ளவர், பிதாவாகிய தேவன் உண்மையுள்ளவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவர், பரிசுத்த ஆவியானவர் உண்மையுள்ளவர், உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், உங்களையும் என்னையும் அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், நீங்களும் நானும் உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். 99 வயதான ஒரு மனிதரை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ எனக்கு முன்பாக மன உத்தமனாய் நடந்து கொள்ளலை சொல்லி. இன்றைக்கு ஆண்டவர் சபையே உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிற ஒரு காரியம், என் மகனே என் மகளே, எனக்கு முன்பதாக நீ மன உத்தமமாய் மன உண்மையாய் நடப்பாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஆம் ஆண்டவரே, நான் நடப்பேன் என்று சொல்லுவோமா? நான் நடக்க விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று நாம் சொல்லுவோமா? ஒருவேளை ஏதாவது காரியத்தில் தவறு இருந்தால் ஆண்டவரே என்னை உண்மையற்ற தனத்தை மன்னியும், என்னை உண்மையில்லாத தன்மையை மன்னியும், உடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவியினை சுத்திகரியும், நான் உண்மையுள்ளவனாய் வாழ விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஒப்பு கொடுப்போம். நன்றி அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உண்மையுள்ள தேவனே, எங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், எங்களை மன்னியும் அப்பா, எங்களுடைய மீறுதலை மன்னியும், எங்களுடைய அக்கிரமங்களை மன்னியும், எங்களுடைய பரிசுத்த குளைச்சலை மன்னியும், எங்களுடைய உண்மையற்ற தனத்தை மன்னியும். இதோ இந்த நேரத்தில் நம்முடைய சபையில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், உண்மையாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், உண்மையாய் உண்மை ஆராதிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், உண்மையாய் உண்மை தேட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உண்மையாய் வாழும்போது நீர் எங்களை காப்பீர், உண்மையாய் வாழும்போது நீர் எங்களுக்கு சமீபமாய் இருக்கிறீர், உண்மையாய் வாழும்போது எங்களை மேன்மையாக வைப்பீர், உண்மையாய் வாழும்போது நாங்கள் உண்மை பிரியப்படுத்துகிறோம், உண்மையாய் வாழும்போது அநேகத்தின் மீது அதிகாரியாக வைப்பேன் என்று சொன்னீரே, உண்மையாய் வாழும்போது ஜீவ கிடத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நீ சொன்ன ஒவ்வொரு ஆசீர்வாதையும் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஆசீர்வதியும் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் நீர் ஆசீர்வதிக்க முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த சபையின் போதகரை நீர் ஆசீர்வதியும், ஆண்டவர் இந்த சபையினுடைய ஆண்டவர் மூப்பவர்களை கமிட்டி மெம்பர்ஸ் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும், இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், இந்த சபையினுடைய தேவைகளை சந்தியும், இந்த சபையில் உள்ள குறைவெல்லாம் நிறைவாக்கும், இந்த சபை உடைய வருகையில் ஒரு உண்மையில்ல ஒரு சபையை காணப்படத்தக்கதாக இந்த சபையாருக்கு நீர் கிருபை செய்ய முடிக்க நாங்கள் கேட்கிறோம். உடைய கரத்திலே தருகிறோம், தாழ்த்துகிறோம். துதி கணம் மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.